நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர் நற்றால் காசி நந்தி தேவர் வாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்ச முனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூரடைக்காடர் சமாதிச்சேந்தனரும்மை காக்கவே சமாதிச்சேந்தனரும்மை காக்கவே அகசியர் கிரியா பபஜி பத்திரி சர்வசமாதி அடைந்தனர் உளமுயவே. ஓம் கிரியா பபாஜி நமோ ஓம் சிவாய நம. இன்று எங்களுக்கு சனிக்கிழமை சத்சங்கம் வழமை போல வந்த கேள்விகளுக்கு பதில் காணும் சத்சங்கமாக அமைகின்றது. இன்று ஒரு அன்பர் மாத்திரம் ஒரு ரெண்டு கேள்வி அனுப்பியிருந்தார். இன்னொரு அன்பர் கருத்து பகிர்வென்று ஒரு சில விடயங்களை தந்தார். இவற்றை வைத்து இன்றைய சத்சங்கத்திற்கு விடை காண்போம். முதல் அன்பர் கேட்ட கேள்வி, ரெண்டு கேள்வி போட்டிருந்தார். ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே கருத்தையுடைய கேள்விகளாக இருந்தாலும் ரெண்டுக்கும் தனிப்பட்ட முறையில் விடை காண்போம் என்றிருக்கின்றேன். அதாவது, நாங்கள் இப்போது சைவ சித்தாந்தம் அடிப்படை கருத்தை படிக்கின்றோம் ஐயா உங்களுடன் சேர்ந்து. இதிலிருந்து ஒன்று தெரிய வருகின்றது, உலக நாட்டத்தை விட தெய்வீக நாட்டம் மிகவும் நன்றானது, இன்பம் தரக்கூடியது என்று தெரிய வருகின்றது. அது சொல்லளவில் புரிகின்றது, அதை பற்றிய சிறிய விளக்கம் சொல்வீர்களா? ஏன் இந்த ரெண்டுக்கும் இடையில் அப்படியான ஒரு வித்தியாசம், பெரிய வித்தியாசம் உண்டு என்று சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து சொல்கின்றது என்பதை அவர் கேட்கின்றார். அது உண்மைதான் என்று புரிகின்றது என்று அவர் அதுக்கு கருத்து தந்திருக்கின்றார். உண்மையைத்தான் சைவ சித்தாந்தம் சொல்கின்றது என்று அவருடைய கேள்விக்குரிய பதில், நாங்கள் நிச்சயமாக உலகியல் நாட்டம் எங்களுக்கு என்னத்தை தரும் என்று பார்த்திருக்கின்றோம். சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்க்கையிலும் அது கூடுதலாக தருவது துன்பத்தைத்தான். இன்பம் தருவது போல் இருக்கின்றது, அந்த இன்பத்தின் பின் ஒரு துன்பம் துன்பம் இலவசமாக இணைக்கப்பட்டிருக்கின்றது என்று இன்றைய உலகியல் மொழியில் சொன்னால் அது மிகையாகாது. எல்லா இன்பத்துக்கு பின்னும் ஒரு துன்பம் இணைக்கப்பட்டிருக்கின்றது, ஆனால் நாங்கள் அதை அறியும் பக்குவத்தில் இல்லை என்பதுதான் உண்மை. ஆகவேதான் இந்த உலகியலில் உலக நாட்டத்தில் இருப்பவர்களுக்கு அதை விட இறை நாட்டத்தில் இருந்தால் அது மிகவும் பயனளிக்கும். ஏனென்றால் இறை நாட்டம் என்பது உண்மையானது, பேரின்பத்தை தரக்கூடியது என்று நாங்கள் சொல்லளவிலாவது கேட்டல் மூலம் படித்திருக்கின்றோம் என்று இந்த அன்பருக்கு சொல்கின்றேன். ஆகவே நாங்கள் இன்னொரு விடயத்தை எதிர் கவனிக்க வேண்டும் என்னென்றால், நாங்கள் உலகியலில் உழலும் போது எங்களுக்கு எது மேல் நோக்கி இருக்கின்றது என்று பார்த்தோமாக இருந்தால், மேல் நோங்கி இருக்கிறது என்று பார்த்தோமாக இருந்தால், அது நான் எனது. அது எங்கிருந்து வருகின்றது என்று சிறிது தூரம் உள்ளே சென்றால் அது ஆணவத்திலிருந்து வந்திருக்கின்றது. அந்த ஆணவம் மேல மறைப்பால் எங்களுக்கு அந்த அறியாமையில் இருக்கும்போது அது நடக்கின்றது. ஆகவே இந்த நான் எனதை விட்டு முழுமையாக விட்ட பின்புதான் ஒரு நேரத்தில் ஒரு புறப்பில் ஞானம் என்று படித்திருக்கின்றோம் சைவ சித்தாந்தத்தில். ஆகவே இந்த நான் எனது என்ற இடருக்குள் நாங்கள் இருந்து துன்பப்படாமல் இறை நாட்டத்திற்கு வந்தோமாக இருந்தோமென்றால், இறை அருளால் இந்த நான் எனது என்பது சற்று சற்று விலகி இறைவன்தான் எல்லாம் செய்கின்றான் என்பதை நாங்கள் அறியலாம் என்று சைவ சித்தாந்தம் சொல்லி இருக்கின்றது. ஆகவே நீங்கள் கேட்ட இந்த ரெண்டு சொற்றொடர் வித்தியாசத்திற்கும் உலக நாட்டத்திற்கும் இறை நாட்டத்திற்கும் அது உண்மை என்று தெரிந்தாலும் அதை பற்றி சிறிய விளக்கம் கேட்டீர்கள். இந்த முறையில் விளக்கலாம். மற்றது, இந்த உலகியலில் நாங்கள் இயங்கும் போது ஆன்மாக்கள் எல்லோருமே நாங்கள் உலகியலில் ஒவ்வொரு நாளும் இயங்குகின்றோம். இறுதியில் வந்து இளைப்பாறுவதற்காக நாங்கள் இரவில் தூங்குகின்றோம். ஆனால் அதே மாதிரி நீங்கள் தெய்வீகத்தில் சென்று கொண்டிருப்பீர்களாக இருந்தால், தெய்வீக நாட்டத்தில் நீங்கள் தூங்கும் இடம் உங்களுடைய படுக்கையாக இராது. இறைவனின் அன்புக்கு மேல், இறைவன் தந்த விடயங்களுக்கு மேல் நீங்கள் தூங்குவதற்கு ஒரு சந்தர்ப்பம் உண்டு. அதாவது நல்ல விடயத்தை யோசிப்பீர்கள், நல்ல விடயத்தை செய்வீர்கள், அது உங்களுக்கு நன்மையே பயக்கும் என்று பேராசிரியர் சொல்கின்றார். இந்த இறை நாட்டத்துக்கு ஒரு இடத்தில் அவர் விளக்கம் சொல்லும் போது. ஆகவே அது ஒன்று. மற்றது, நாங்கள் படித்திருக்கின்றோம் அடிப்படை கருத்தில் உலகத்தில் இருப்பவை எல்லாம் நிலையற்றவை என்றும், இறைவனின் இறை சக்தி தான் நிலையானது என்றும் படித்திருக்கின்றோம். அதுதான் மிகவும் முக்கியமான கருத்து. இவற்றை நாங்கள் பார்க்கும்போது இறை அருளில் நாங்கள் நிற்போமாக இருந்தோம் என்றால், கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல் என்ற வழி நிற்போம். அந்த வழி நிற்கும் போது அது எங்களை நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும். ஆனால் உலகியல் நாட்டத்தில் இருந்தால் நான் எனது என்பதிலேயே கூடுதலாக சுழன்று சுழன்று இருந்து, அதற்குள்ளேயே எங்களுடைய புறப்பும் இறப்பையும் கூட்டிக் கொண்டு நாங்கள் அந்த வழியில் செல்வோமே தவிர, கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், அதைத் தொடர்ந்து நிட்டை கூடுதல் வழியில் இருப்பதற்கு சந்தர்ப்பம் குறைவு என்பது இவர் கேட்ட இந்த ரெண்டு சொற்களுக்குரிய வித்தியாசங்கள். இதற்குத்தான் இனி நாங்கள் இரண்டு பேரை எடுத்து பார்க்கலாம். எங்களுடைய சைவ சித்தாந்தத்தில் மனவாசகம் கடந்தார் என்று ஒரு அருளாளர் இருக்கின்றார். அந்த பெயர் நாம் முதல் கேட்கும்போது இது என்ன ஒரு மாதிரியான பெயராக இருக்கின்றதே, மனவாசகம் கடந்தார் என்று. ஆனால் சைவ சித்தாந்த சில கருத்துக்களை படிக்கும்போது தான் அந்த மனவாசகம் என்பது எங்களுடைய மனது, அந்த மனதை கடந்தவர் கடக்க வேண்டும் நாங்கள் எல்லோரும். ஆகவே அந்த அருளாளருடைய அற்புதமான பெயரே மனவாசகம் கடந்தார் என்று அமைந்திருக்கின்றதே என்று சிந்தித்தேன். அதை இங்கு உங்களுடன் பகிர்கின்றேன். அதைவிட இன்னொரு அருளாளர் பாடுகின்றார், சிந்தை தெளிவித்து சிவனாக்கி என்னை ஆண்ட என்று பாடுகின்றார். அதை கூட எல்லோரும் அருளாளர்கள் எல்லோரும் என்ன சொல்கின்றார்கள், எங்களுடைய சித்தத்தை நாங்கள் தெளிவு செய்து சிவனை பற்றி நினைக்க வேண்டும், அவர் வழி நிற்க வேண்டும். ஆகவே இந்த கேள்விக்கு அதை ஒரு உவமானமாக, உதாரணமாக உங்களுக்கு இன்று சொல்லுகின்றேன். கேட்டதை நினைத்து பார்த்தேன். ஆகவே இறுதியாக மணிவாசகரின் சொற்றொடரை எடுத்தால், வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. இந்த வேகம் என்பதுதான் மனம் என்று மணிவாசகர் அருமையாக கூறுகின்றார். இந்த வேகத்தை கெடுத்தாள வேண்டும். கெடுத்தாண்டால்தான் நாங்கள் வேந்தனின் அடி, இறை அடியை நாடலாம் என்பது அவருடைய சொற்றொடர். ஆகவே இந்த அருளாளர்களின் சொற்றொடர்களை நாங்கள் இந்த கேள்விக்கு ஒரு உபமானமாக எடுத்துக்கொள்வோம். அன்பருடைய இரண்டாவது கேள்வி, இறை செல்வம் ஏன் பொருள் செல்வத்தை விட சிறந்தது? அதையும் படிக்கின்றோம் ஐயா, விளங்குகின்றது. அதை பற்றிய சிறு விளக்கங்கள் சொல்வீர்களா? இரண்டு செல்வத்துக்கும் உரிய இடையில் இருக்கும் வித்தியாசம் என்ன? பொருள் செல்வம் அதைத்தான் நாங்கள் சேர்க்கின்றோம், இறை செல்வத்தை சேர்ப்பது குறைவு. ஆனால் இரண்டும் இரண்டு அந்தலைகள் என்று தெரிகின்றன. அவற்றிற்குரிய விளக்கம் சிறிது தருவீர்களா என்பது அவருடைய இரண்டாவது கேள்வி. அதுதான் நான் சொன்னேன், அவர் கேட்ட ரெண்டு கேள்வியுமே ஒரு கேள்வியாகவும் பார்க்கலாம், இரு கேள்வியாகவும் பார்க்கலாம் என்று. அவருடைய கேள்வியை பார்க்கும்போது அவருடைய சொற்றொடரை பார்ப்போம். பொருள் செல்வத்துக்கும் இறை செல்வத்துக்கும் இடையில் இருக்கும் வித்தியாசம் கேட்கின்றார். அதை நாங்கள் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் பேராசிரியர் மூலம் படித்திருக்கின்றோம். அது அதன்படி பார்த்தால் பொருள் செல்வத்தை பார்ப்போமாக இருந்தால் அது நிலையற்றது, இறை செல்வம் நிலையானது. அது முதலாவது. பொருள் செல்வத்தை யாரும் எங்களிடமிருந்து அபகரித்து கொண்டு போகலாம், ஆனால் இறை செல்வத்தை ஒருவருமே எங்களிடமிருந்து அபகரிக்க முடியாது. ஏன்? பொருள் செல்வம் என்பது தூலமானது, இறை செல்வம் என்பது சூட்சுமமானது. சூட்சுமத்தை தட்டி பறிக்க முடியாது, அது அந்தந்த ஆன்மாவுக்கே உரியது. ஆனால் பொருள் செல்வத்தை எந்த நொடியிலும் யாராவது தட்டி பறிக்கலாம். அது இன்னொரு விளக்கம். மற்றது, இந்த பொருள் செல்வம் என்பது இந்த பிறப்பில் இந்த உடலில்தான் எங்களுக்கு உதவி செய்யும். அது இன்னொரு விளக்கம். ஆனால் இறை செல்வம் என்பது சூட்சுமமானது, எங்களுடைய பிறப்புகளில் எல்லாமே அது உதவி செய்து இறைவனின் ஞானம் பெறும் வரை எங்களுக்கு அது தொடர்ந்து உதவி செய்து கொண்டிருக்கும் என்பது மிகவும் அரிய விளக்கம். அது ஏன் அப்படி நடக்கின்றது என்று சைவ சித்தாந்தம் சொல்லி கொண்டிருக்கின்றது என்று பார்த்திருக்கின்றோம். பொருள் செல்வங்கள் எல்லாம் மாயையில் இருந்து வந்தது. மாயா சக்தியை இறைவன் பாவித்து தனுகரண புவன போகங்களை தந்தார் என்று படித்திருக்கின்றோம். ஆனால் இறை செல்வம் திருவருள் சக்தியிலிருந்து வந்தது. அது ஆகலும் பெரிய ஒரு வித்தியாசம் நாங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றோம். அதை மீண்டும் அலச வேண்டும். அடுத்ததாக இந்த விடய இந்த ரெண்டு சொற்றொடர்களுக்கும் உரிய விடயத்தை, இந்த இந்த சொல்லுக்குரிய வித்தியாசத்தை இந்த அன்பர் கேட்டபடியால் இந்த தூரத்திற்கு இன்று காலையில் சிந்தித்தேன். அதை விட நாங்கள் சில அருளாளர்களின் வாழ்க்கையை எடுத்து பார்த்தாலும் இந்த பொருள் செல்வத்துக்கும் இறை செல்வத்துக்கும் மூன்று அருளாளர்களை சிந்தித்தேன் என்று காலையில். ஒன்று ரமண மகரிஷி. அவருக்கு செத்து தொலை என்ற ஒரு சொல்லுத்தான் அவரை உள்நோக்கி செல்ல சென்றது என்று அவருடைய சரிதையில் உண்டு. செத்து தொலை என்று அவர் கேட்ட ஒரு சொல்லு. அதே போல் உமாபதி சிவத்தை எடுத்தீர்கள் என்றால் பட்டகட்டையில் பகல் குருடு போகுது பாரீர் என்ற சொல்லு கிடைத்தவுடன் அவருக்கு இந்த உலக பொருள் செல்வத்தை விட்டு இறை செல்வத்துக்கு சென்றார் என்பது அருளாளர்களுடைய வரலாறு. அதைவிட இன்னொரு அருளாளரையும் சிந்தித்தேன். அவர் யார் என்று பார்த்தால், காதற்ற ஊசியும் வராது கடை கான் காதற்ற ஊசியும் வராது கான் கடைக்கே வாரீர் என்றது பட்டணத்தாருடைய வரி. அவரும் செல்வந்தராக இருந்து ஒன்றுமே என்னுடன் வரப்போவதில்லை என்று நினைத்து அந்த அருள்வாக்கு கிடைத்தவுடன் அவர் எல்லாவற்றையும் துறந்து இறையை நோக்கி சென்றார். ஆனால் இவையெல்லாம் அருளாளர்களுக்கு நிகழ்ந்தது என்று சிலர் கேட்கலாம், சொல்லலாம். அது உண்மைதான். ஆகவே அந்த அருளாளர்களுக்கு அந்த ஒரு சொல்லே அவர்களுடைய வாழ்க்கையை பொருள் உலகத்திலிருந்து இறை உலகத்துக்கு திருப்பலாம் திருப்பி இருக்கின்றது என்பது மகா வாக்கியம். ஆனால் எங்களுடைய நிலையை நாங்கள் எடுத்து பார்க்கும்போது அந்த நிலையில் நாங்கள் இல்லாததால் நாங்கள் இப்போது அறிந்து கொண்டிருக்கும், பாபாஜியினால் அறிந்து கொண்டிருக்கும் இந்த கிரியா யோகத்தை சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களில் இருந்து வந்த கிரியா யோகத்தை பின்பற்றித்தான் நாங்கள் அப்படியான ஒரு விடயத்தை அறிந்து கொள்ள முடியும் என்பது இங்கு சொல்லப்பட வேண்டிய முக்கியமான விடயம். எங்களுக்கெல்லாம் அந்த ஒரு சொல்லை கேட்டு எங்களை மாற்றிவிட முடியாது, எங்களுடைய ஆன்மா மாறாது. ஏனென்றால் நாங்கள் அந்த பக்குவ நிலையில் இல்லை, அவர்கள் இருந்தது போல பட்டினத்தராக இருக்கலாம், ரமண மகரிஷியாக இருக்கலாம், உமாபதி சிவமாக இருக்கலாம். அவர்களெல்லாம் தங்களுடைய பிறப்பு சுழற்சியில் இறுதி பிறப்பில் தான் அந்த மகா வாக்கியம் ஒரு சொல்லு அவர்களை மாற்றிவிட்டது. ஆனால் நாங்கள் இந்த பிறப்பில் கிரியா சாதகர்களாகிய நாங்கள் இந்த சைவ சித்தாந்த அடிப்படையில் இருந்துதான் இந்த கிரியா யோகம் வந்திருக்கின்றது. அதை பாபாஜி உணர்த்தி கொண்டு செல்கின்றார். அந்த வழி நிற்கும் போது நாங்கள் கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல் என்ற வழி நின்றுதான் இவற்றை அடையலாம். அதற்குத்தான் பாபாஜி திருவருள் பொழிந்து எங்களுக்கு இந்த விடயத்தை இப்போது தந்து கொண்டிருக்கின்றார் என்று இந்த நண்பருடைய கேள்வியை வைத்து அதை முடிவாக கொடுக்கின்றேன். ஆகவே இந்த அன்பருடைய ரெண்டு கேள்வியும் மிகவும் சிந்தனைக்குரிய கேள்வி, மிகவும் அற்புதமான கேள்வி, எல்லோருக்கும் விளங்க வேண்டிய கேள்வி. ஆகவே இன்று அதற்கு பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி சொல்வோம். ஓம் கிரிய பாபாஜி நம ஓம் ஓம் சிவாய நம. இன்னொரு அன்பர் ஒரு கருத்து பகிர்வை சொல்லியிருந்தார். அது இப்போது நடக்கும் 48 நாள் மண்டல சாதனையை வைத்து அவருடைய தன்னுடைய சொந்த கருத்து பகிர்வு. ஐயா, நான் இது 2வது வருடமாக இந்த மண்டல சாதனை செய்கின்றேன். ஆனால் இந்த முறை நான் இந்த மண்டல சாதனை செய்து கொண்டிருக்கின்றேன். ஒரு கிழமைதான் சென்றிருக்கின்றது. ஆனால் இந்த முறை நான் இந்த சாதனையை செய்யும் போது கிடைத்த உணர்வுகளுக்கும் இந்த 7 நாட்களும், சென்ற வருடம் நான் இந்த மண்டல சாதனையை செய்து கொண்டிருக்கும் போது கிடைத்த உணர்வுக்கும் பாரிய வித்தியாசம் இருக்கையா. நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்கள் எனக்கு மிகவும் தேவை இந்த விடயத்தில் என்று கூறுகின்றார். நிச்சயமாக அன்பரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரும் உலகியலில் இருப்பவர்கள் உலகியலிலும் நாங்கள் இப்படியாக கிரியா சாதகர்களாக இருந்தால் எங்களுடைய கிரியா யோகத்திலும் அல்லது பரம்பொருளின் வழியிலும் நிற்பவர்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வளர்ச்சி பெறுகின்றோம். இதில் ஒரு விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. பொருளை நாடுபவர்கள் பொருளை நாடுகின்றார்கள், இறையை நாடுபவர்கள் இறையை நாடுகின்றார்கள், இரண்டையும் நாடுபவர்கள் இரண்டையும் நாடுகின்றார்கள். ஆகவே வளர்ச்சி என்பது கேள்விக்குறியானது அல்ல. எதை நீங்கள் எவ்வளவு ஊக்கமெடுத்து செய்கின்றீர்களோ அதற்குரிய வளர்ச்சி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் பொருளை நாடி வளர்ந்து கொண்டு போகும்போது அந்த பொருள் சிற்றின்பத்தை தருவதால் அதற்கு பின்னால் பெரிய துன்பம் ஒன்று இணைக்கப்பட்டிருப்பது அது வரும்போது தான் புரியுமே தவிர அதற்கு முதல் புரியாது. ஆனால் இறை இன்பத்தை நாடி போகும்போது எங்களுக்கு எப்படியோ அதன் வழி நின்று அதன் சொற்படி நிற்போமாக இருந்தால் எல்லாம் அவன் அருளாலேயே நடப்பதால் எங்களை அது தாக்காது. எல்லாவற்றையும் பாபாஜி பரம்பொருளிடம் விட்டுவிட்டு நாங்கள் எங்களுடைய முயற்சியை செய்து கொண்டிருப்போமாக இருந்தால் நாங்கள் இதனால் தாக்கம் பெற மாட்டோம் என்பது இந்த அன்பருக்குரிய பதில் அவருடைய சாதனையில். ஆகவே உங்களுடைய சாதனை வளர்ச்சியில் வித்தியாசம் இருக்கென்று சொன்னது நிச்சயமாக உண்மை. அது மாத்திரமல்ல, நீங்கள் சாதாரண சாதனையை செய்யும் போது ஒரு நாளில் எந்த நேரத்திலாவது அதை செய்கின்றீர்கள், 30 நிமிடங்கள். ஆனால் மண்டல சாதனையை செய்யும் போது அதில் ஒரு சிறப்பு. அது 48 நாட்களுக்கு மாத்திரம் செய்யப்படுவதல்ல, பிரம்ம முகூர்த்தத்தில் செய்ய வேண்டும் என்பது அதில் ஒரு விதி. ஆகவே நீங்கள் விரும்பினாலும் சரி விரும்பாட்டியும் சரி அந்த சாதனையை நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யும் போது நிச்சயமாக சாதாரண நாட்களில் நீங்கள் சாதாரண நேரங்களில் செய்வதை விட அது மிகவும் உங்களுக்கு அற்புதமான விடயங்களை உங்களுடைய சித்தத்துக்குள் தரும். வித்தியாசங்கள் நிறைய தெரியும். ஏனென்றால் பிரம்மமூர்த்த சாதனை அவ்வளவுக்கு சிறந்தது என்று அருளாளர்கள் சொல்லுகின்றார்கள். நான் சொல்லவில்லை, பாபாஜியும் அதை பரிந்துரைக்கின்றார். தன்னுடைய கிரியா யோகா சாதாரண பயிற்சியில் கூட நாங்கள் பலரும் அதை பின்பற்றுவதில்லை. ஆகவே உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு இவை ரெண்டும் நிச்சயமாக காரணம். போன முறைக்கும் இந்த முறைக்கும் என்று பார்த்தால் பல விஷயங்கள் உங்களிடம் மாறி இருக்கின்றது. அதாவது நீங்கள் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை படித்து வளர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதை விட நீங்கள் அதை ஆர்வமாகவும் இந்த முறை செய்வீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே இந்த மாற்றங்கள் எல்லாம் நிச்சயமாக எல்லோருக்கும் உண்டு. அதை அனுபவியுங்கள். ஒரு கிழமைதான் முடிந்திருக்கின்றது. இன்னும் 3 கிழமைகள் இன்னும் மூன்று ஒரு கிழமைதான் முடிந்திருக்கின்றது. இன்னும் 6-5 கிழமைகள் இருக்கின்றன. ஆகவே நீங்கள் அதை தொடர்ச்சியாக செய்யுங்கள். 48 நாட்களுக்கும் நீங்கள் இந்த உணர்வை உணர்வீர்கள் என்பதில் ஒரு விதமான ஐயமும் இல்லை. அதற்கு பாபாஜியும் பரம்பொருளும் எல்லோருக்கும் உதவி செய்யட்டும். அவர்களுடைய அருளாசியை இறைஞ்சுகின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் ஓம் சிவாய நம. இப்போது இறைவன் ஐயா கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். இறைவன் ஐயா
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரிய பாபாஜி நமோம்
ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய நமோம்.
இன்றைய சத்சங்கம் வரவே போல கேள்வி பதிலுக்குரிய சத்சங்கமாக அமைந்தது. அதில் முதலாவதாக செயல் சித்தாந்த அடிப்படை கருத்துக்களுக்கு அமைய உலகியல் நாட்டத்தை விட இறை நாட்டம் கூடிய பலனை அளிக்கின்ற என்ற கேள்விக்கு மிக சிறந்த விளக்கம் சுருக்கமாக தரப்பட்டது. அதை நாங்கள் மீண்டும் ஒரு முறை சுருக்கமாக மற்ற செய்வோமாயில், உலகியல் நாட்டம் துன்பத்தை தருகின்ற என்றது தெளிவாக கூறப்பட்டது. அதே போன்று உலகியல் நாட்டத்தில் இருக்கும் போதும் நான் எனது என்ற உரையிலிருந்து துன்பப்படுகின்ற என்பதையும், அது மாத்திரமல்ல தெய்வீக நாட்டத்தில் இருக்கும் போதும் நாம் நல்ல விடயத்தை சிந்திப்போம், நல்ல நன்மைகளே கிடைக்கின்றது. எனவே இக்கருத்துக்கள் சுருக்கமாக அதற்குரிய பதில் தெளிவாக கிடைக்கப்பட்டது, சிறப்பாக இருந்தது. அடுத்து இரண்டாவது கேள்வி வந்து இறை செல்வம் பொருள் செல்வம் பற்றிய விளக்கத்தை சர்வ சித்தாந்த அடிப்படையில் தெளிவாக விளக்கப்பட்டது. இறை செல்வம் நிலையானது என்றும் பொருள் செல்வம் நிலையற்றது என்றும் கூறியது மாத்திரமல்ல, இறை செல்வம் நிலையானது சூக்ஷ்மமானது. எனவே அதனுடைய மகிமை இந்த இதிலிருந்து புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அத்துடன் ரமண மகர்ஷிகள் செத்து துறை என்று கூறிய கருத்தின் விளக்கமும், உமாபதி சிவாச்சாரியார் பட்டகட்டை பார்ப்புழு பாறையில் என்ற அதனுடைய விளக்கமும், பட்டினத்தார் காலத்து ஊசியை காணாறு பாறையில் என்ற விளக்கமும் தெளிவாக விளக்கப்பட்டு சிறந்த விளக்கம் இந்த இரண்டு அன்பருடைய கல்விக்கும் தரப்பட்டது, மிக சிறப்பாக இருந்தது. இறுதியாக மண்டல சாதனையின் அனுபவப்பயிர் பற்றிய கருத்து கூறியதை கேட்டோம். அதிலிருந்தும் பல நன்மைகளை உணரக்கூடியதாக இருக்கின்றது. மற்ற சாதனைகளும் அதனுடைய நன்மைகளை பெறுவதற்கு இது ஒரு ஊன்றுகோலாக சான்றாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே மண்டல சாதனையின் அற்புதங்களை எல்லோரும் அனுபவிக்கு சாதனை செய்து அதை கிடைப்பதற்குரிய முயற்சிகளை தொடர்ந்து செய்வோம். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமோம்.
ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. நன்றி இறைவன் ஐயா, உங்களுடைய கருத்து சுருக்கத்துக்கு மிகவும் அழகாக அதை பாபாஜி பெரம்பொருளின் ஆசியுடன் சொல்லியிருந்தீர்கள். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பெரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். கார்த்திகேயன் ஐயா
ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் சிவாய நம,
ஓம் சிவாய நம.
வழக்கம் போல் சத்சங்கம் சிறப்பான முறையில பாபாஜி இன்றைக்கு ஒரு நல்ல கருத்தை நமக்கு அளிச்சிருக்கார். அதுலயும் மூணு அருளாளர்ல கொண்டு வந்து குறிப்பு காட்டுறார். ரமண மகரிஷி, பட்டினத்தார், உமாபதி சிவம், மூணு பேரும் ஒவ்வொரு ஒரு நிலையில அந்த பொருள் செல்வத்திலேருந்து விடுபட்டு அருள் செல்வத்தை அடைஞ்சிருக்காங்க. பொருள் செல்வத்தை விட்டுறதுன்றத விட அதுல இருந்து விலகிறது, எதையும் விட வேணாம், மனசால விலகிறதுன்னு சொல்றாங்க. மனசால விலகிட்டாவே அது பொருள் அது பாட்டுல இருக்கும், அது எங்க இங்க நீங்க விட்டாலும் இன்னொரு இடத்துல போய் இருக்கும், நீங்க விட்டாலும் அதே இடத்துல இருக்கும் அது என்றத சைவ சித்தாந்த நல்லா அழகா சொல்லுவாங்க. மனசுல இருந்து அதை வெளியே நீங்க கொண்டு வந்து அது ஒரு பார்வையாளரா வச்சுட்டு அது தேவைப்படுறப்ப அது பயன்பட்டுக்கிட்டோம், இல்ல தேவை உள்ளவங்களுக்கு பயன்படட்டும் என்ற மாதிரி அவங்க ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வந்து அதுல வெற்றி அடைஞ்சிருக்காங்க. நம்ம முழுமையா எல்லாத்தையும் விட வேண்டாம், விடனாலும் பிரச்சனை இல்லை, நம்மளுடைய தேவைக்கு என்ன விடணுமோ அதை மட்டும் விட்டுட்டா போதும், ஒரு அளவுக்கு நமக்கு அருள் பாதைக்கு போகக்குள்ள தடுங்கள் இருக்காதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சைவ சித்தாந்தத்துல ஒரு வழி காட்டுறாங்க. அது இது ரொம்ப முக்கியமான விஷயம், இது சாதாரண விஷயம் இல்ல. இது அடிக்கடி அடிக்கடி அடிக்கடிக்கு பேராசிரியர் பேசுவாரு. அந்த வகையில இன்றைக்கு நமக்கு பாபாஜி இந்த சத்சங்கம் மூலியமா பெரிய கருத்தை கொண்டு வந்து நமக்கு அளிச்சிருக்காரு. இது சிறிதளவாவது நீங்க சிந்தனைக்குள்ள போட்டு கேள்வி பதிலா கேளுங்க. பொருள் இருந்தா என்ன துன்பம், அருள் இருந்தா என்ன இன்பம் என்ற கேள்வியை உங்களுக்குள்ளேயே நீங்க ஒரு கேள்வி பதிலா கேட்டுக்கிட்டே வாங்க. சாதாரணமா கேளுங்க, இதுக்கு எதுவும் ஒன்றும் பெருசா நம்ம போட்டு இது பண்ண வேணாம். சாதாரணமா கேட்டாலே கொஞ்சோண்டு பதில் கிடைக்கும். அந்த கொஞ்சோண்டு பதில்ல இருந்து வெற்றி அடைங்க. அப்புறம் கொஞ்சம் ஒரு கேள்வி கேளுங்க, அதுல கொஞ்சோண்டு கேள்வி கேளுங்க, அதுல கொஞ்சோண்டு பதில் கிடைக்கும், அதுல வெற்றி அடைங்க. அது ஒரு நாளைக்கு ஒரு பெரிய ஒரு நிலையை கொண்டு வந்து உங்களுக்கு விடுன்றதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. அப்படிதான் அருளாளர்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து சாதிச்சிருக்காங்க. அது நமக்கு அவங்க சாதிச்சது, அருளாளர்கள் சாதிச்சது விளம்பரம் இல்லாத செயல்பாடு. அதனால எல்லாருக்கும் அது வந்து சேராது, சேர வேண்டியவங்களுக்கு வந்து சேரும். அந்த வகையில நம்ம ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியத்துல இருக்கிறதுனால இந்த விஷயங்கள் நமக்கு கிடைக்குது. அத நம்ம அவங்க மேல நம்பிக்கை வச்சு அவங்களுடைய அருளை நம்ம நாடி போய் அந்த விஷயத்தை நம்ம பெறக்குள்ள நம்மளும் அந்த வாழ்க்கையில அந்த இன்பத்தை அனுபவிப்போன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கு பாபாஜிக்கு நன்றி சொல்லுவோம். ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயனையா. மிகவும் அடுத்த படியில் கொண்டு சென்று சில விளக்கங்களையும் கொடுத்தீர்கள் பாபாஜி பரம்பொருளின் அருளினால். அது மிகவும் வரவேற்கத்தக்கதாக இருக்கின்றது. ஏனென்றால் அதை இன்னொரு கோணத்தில் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு அதை கொண்டு வந்து கொடுத்திருக்கின்றீர்கள். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய.